புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி ஏவிவிஎம் ஸ்ரீ புஷ்பம் கல்லூரியின் பொருளாதாரத்துறை ஓய்வு பெற்ற பேராசிரியர் முனைவர் ஆர். பழனிவேலு அவர்கள் இந்திய ரிசர்வ் வங்கி துவக்கம், நிர்வாகம், சேவைகள் குறித்து பல தகவல்களை வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஆ. வீரையா வாண்டியார் நினைவு புஷ்பம் கல்லூரி தன்னாட்சி பூண்டி தஞ்சை மாவட்டத்தில் இருந்து பழனிவேல் உங்களுடன் பயந்து கொள்ள வந்துள்ளேன். இன்றைய நாள் மிகவும் நமக்கு பயனுடைய ஒரு நாளாக இருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. ரிசர்வ் வங்கி தினம் இன்றைய தினம். நாம் அன்றாடம் பயன்படுத்தி வருகின்ற பணம், அன்றாடம் பயன்படுத்தி வருகின்ற பயன்பாட்டிற்கு உகந்த அத்தனை வளர்ச்சிகளுக்கும் பயன்படக்கூடிய பணத்தை பற்றியும், ரிசர்வ் வங்கியினுடைய செயல்பாடுகளை பற்றியும், ரிசர்வ் வங்கி எவ்வாறு தொடங்கப்பட்டது, எந்த அளவுக்கு அதனுடைய செயல்பாடு இன்று வளர்ந்திருக்கின்றது, நம்மிடையே அன்றாடம் நாம் பயன்படுத்துகின்ற இந்த வங்கியை பற்றி, பல்வேறு நிலைகளை பற்றியும் நாம் விரிவாக இன்று புதுகை பண்பலை நேயர்களுடன் பயந்து கொள்வதற்கு நான் வந்திருக்கின்றேன். மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அருமையான இந்த தருணத்தில் இந்த பரிமாற்றம் ஆதி காலங்களில் பண்டமாற்று முறையாகவும் இருந்தது. அதன் பிறகுதான் கரன்சி ரூபாய் நோட்டாக மாறியது. இன்று நாம் இ கரன்சி டிஜிட்டல் அளவிற்கு உலர்ந்து உலகத்தில் யூகேக்கு அடுத்த அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கின்றோம். இனி அடுத்து தொடர்ந்து பிளாஸ்டிக் கரன்சி வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. இந்த பணமில்லா பரிவர்த்தனை பற்றி தான் இன்று நாம் விரிவாக அனைத்து நிலைகளையும், மைய வங்கி இந்திய மைய வங்கியை பற்றியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம விரிவாக அரசு ஆராய உள்ளோம்.
சார், இப்போ ரிசர்வ் வங்கி அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா பணம். எல்லா வகையிலையும் பல தரப்புக்கும் போகக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு இடம் வந்து ரிசர்வ் வங்கி. அவங்க மூலியமாக தான் எல்லா விதமான இடங்களுக்கும் வந்து பண பரிவர்த்தனை எல்லாமே தகவலுக்கெல்லாம் வரலாம் போயிட்டு இருக்கு. இப்போ ரிசர்வ் வங்கி அப்படிங்கிறது எப்போ, அதோ ஒரு காலகட்டமாக வந்து உருவானது, அதோட முதல்ல அதோட வரலாற்றை பற்றி சொல்லலாமே.
ஐயா, 1770 முதல் வங்கி இந்துஸ்தான் வங்கி என்று அழைக்கப்பட்டது. இது 1929-32 கலைக்கப்பட்டது. பின்னரியா 1886 ஜெனரல் பேங்க் ஆஃப் இந்தியா, ஜெனரல் பேங்க் ஆஃப் இந்தியா நிறுவப்பட்டது. இது இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் வங்கி ஆகும் யா. இந்த வங்கி அப்புறமா வந்து தொடர்ந்து வட்டமேஜை மாநாட்டில் வந்து வங்கியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. காந்தியடிகள், அம்பேத்கர் இவங்க எல்லாருமே சேர்ந்து வங்கியோட பண பரிவர்த்தனை பற்றி ஆலோசனை பண்ணுறாங்க. 1-2 வட்டமேஜை மாநாட்டுகளில் நிலையான ஒரு இது பெறலை. அதுக்கடுத்து 1934 அந்த இது வந்து நாட்டினுடைய சட்டம் வருகிறது. அப்போ இருந்த மத்திய அரசு வந்து 1-4-1935 இந்திய இருப்பு வங்கின்னு சொல்கிற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை துவங்குறாங்க. இது அன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் துவங்கப்பட்டது. இது வங்கியினுடைய நடைமுறைகளை எல்லாமே கொண்டு வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கும், வளர்ச்சிக்கும் தேவையான பணத்தை அச்சிடுறதுக்கும், அது சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் செய்யறதுக்காக வந்தது. இது எடுத்தோடனே கரன்சியே கொண்டு வந்துருச்சு. ரூபாய் நோட்டுகளே அச்சிடப்பட்டு வெளியில் வர்றதுக்கான இது வந்துருச்சு. 1935 இந்தியாவினுடைய வங்கியினுடைய செயல்பாடு துவங்கிருச்சு. அதுக்கு பிறகுதான் 1949 நான் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1948 பண்டிட் நேருஜி ஒரு சட்டம் கொண்டு வர்றாரு வங்கிகளை சீரமைக்கணும்னு. அப்போ 1949 வந்து இந்த வங்கி தேசியமயமாக்கப்படுறாங்க. இந்த மைய வங்கின்ற இந்திய இருப்பு வங்கிங்கிற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 1949 தேசியமயமாக்கப்பட்ட வங்கியை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோலில் வந்துடுது இது. அதுக்கு பிறகு தொடர்ந்து 1955 இது சம்பந்தமாக நிறைய சீர்திருத்தம் கொண்டு வர்றாங்க. அப்புறம் வந்து இம்பீரியல் வங்கின்னு ஒன்று ஆரம்பித்தது வந்து அதுக்கு துணை வங்கியாக பாரத ஸ்டேட் பேங்க் ஆரம்பிக்குது. அப்போ தான் 1955 முத இந்த இம்பீரியல் வங்கியோட துணையாக வந்து பாரத ஸ்டேட் பேங்க் எஸ்பிஐங்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் காந்தி, திருமதி இந்திரா காந்தி காலத்தில் 1969 14 வங்கியை தேசியமயமாக்குறாங்க. அதிலிருந்து தான் இந்தியாவினுடைய வங்கிகளுடைய சீரமைப்பும் தொடர்ந்து இது பண்ணுது. 1980 திரும்ப அதே மிஸ்ஸஸ் காந்தி பவருக்கு வந்த பிறகு அவங்க வந்து ஒரு 6 வங்கியை தேசியமயமாக்குறாங்க. மொத்தம் வந்து 20 பேங்க் நேஷனலைஸ் ஆகிச்சு. அதில் இப்போ 19 வங்கி தான் இருக்குது. 3 வங்கிகளை வந்து அந்த வங்கியோட இணைச்சதுனால வங்கியோட எண்ணிக்கை 19 வந்துருச்சு. இதில் வந்து இந்த 19 வங்கிகளும் இருக்குது, 12 பப்ளிக் செக்டார் பேங்க் இதில் இருக்குது. இந்த அளவுக்கு வங்கிகளுடைய செயல்பாடு, இந்தியாவினுடைய இதயமே வங்கிகள் தான். இந்தியா இயங்குகிறது, பொருளாதார வளர்ச்சி ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே வங்கிகளை பொறுத்து தான் இருக்கு. அதே மாதிரி 1991 பிறகு வங்கிகளில் தேசிய மேம்பாட்ட வங்கிகள் வந்து உலக அளவில் வர்த்தகம் பண்ண ஆரம்பிச்சது. நமக்கு யூகேல கூட நம்ம இந்தியாவுக்கு ரிசர்வ் பேங்க் இன்னைக்கு ஒரு கிளை இருக்கு. உலக அகில உலகம் பூராவே இந்தியாவினுடைய வங்கிகள் பரிணாமிக்க இப்போ தொடங்கிச்சு. எல்லா ஊர்லேயுமே நமக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. நம்ம வெளிநாட்டில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களும் இந்தியாவில் உள்ள அனைவரும் எந்த வங்கியில் வேணாலும் நம்ம அக்கௌண்ட் அங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். பணத்தை அந்த மதிப்புக்கு தகுந்தாற் போல பணத்தை அங்கே எடுத்துக்கலாம். இங்கேயும் அங்கேயும் பணப்பரிவர்த்தனை இன்னைக்கு நம்ம பாரத பிரதமருடைய கனவு மாதிரி டிஜிட்டல் இந்தியா வந்து வர்றதுக்கு அன்றைய காலகட்டங்களிலேயே வங்கிகள் நல்லா சீரமைக்கப்பட்டதும் வங்கிகளுடைய செயல்பாடு மிகவும் சிறப்பாக இருந்தது தான் காரணம். இன்னைக்கு பணமில்லா பரிவர்த்தனை நம்ம கொண்டு வந்துட்டோம். பணமில்லா பரிவர்த்தனை உலகத்திலேயே 2வது நாடா இந்தியா இருக்கு. இந்தியா கிராமங்கள்ல தான் வாழுதுன்னு காந்திஜி அடிக்கடி பெருமையா சொல்லுவாரு. அதுதான் உண்மை. இன்னைக்கு கூட இந்தியா கிராமத்துல தான் வாழுது. இன்னைக்கு எப்பவுமே வந்து அந்த ஒரு சில இடங்களுக்கு வந்து இந்த பணமில்லா பரிவர்த்தனை சரியா ரீச் ஆகலே தவிர மற்றபடி பெருநகரங்கள் வணிகம் எல்லா நிலையிலையுமே இன்னைக்கு பணமில்லா பரிவர்த்தனை வந்து இந்த இ பேங்க் வந்து ரொம்ப சக்சஸா போயிட்டு இருக்கு. எல்லாருமே இன்னைக்கு விரும்புறாங்க. கிராமங்கள்லையும் இப்போ வளர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த மொபைல் பேங்கிங் வந்ததுனால கிராமங்களும் இது நல்லா இதாக வந்துருச்சு. இந்தியாவை சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த வங்கிகளும் வங்கிகளுடைய செயல்பாடும் தான். எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மைய வங்கி தான். இந்த மைய வங்கி தான் நமக்கு கடன் கொடுக்குது. இந்த மைய வங்கி தான் நமக்கு வளர்ச்சிக்கு தேவையான முதலீடுன்னு சொல்கிறோம்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே இந்த வங்கி தான் கொடுக்குது. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்தியா இன்னைக்கு வளர்ந்ததுக்கு ஒரு முக்கியமான பிரதான காரணமே இந்த வங்கி தான் ஐயா. இந்த வங்கி வந்து தனியார்கிட்ட இருந்ததையும் இன்னைக்கு அரசாங்கத்திட்டிருந்து ஒப்பிட்டு பார்த்தா மிக வியப்பாக இருக்கும். ஏன்னா இந்த இது வந்து தனியார்கிட்ட இருந்தப்போ வந்து முதலாளிக்கு மட்டும்தான் அங்கே செல்வாக்கு இருந்தது. சாதாரண பொதுமக்களோ சாமானியனோ வங்கிகளோட கதவை தட்ட முடியல. பணக்காரர்களுக்கு மட்டுமே இந்த வங்கி சொந்தமாக இருந்தது. அப்போ இருந்த நிலைமையும் பிறந்த நிலைமையும் சாதாரணமாக ஒரு நேஷனல் பேங்க்கு யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் பார்க்கலாம், மேனேஜரை பார்த்து அணுகி எல்லாமே செய்யலாம். அது ரிசர்வ் பேங்க் வந்து இருக்க சீர்திருத்தங்களையும் கொண்டு வந்துருச்சு. 1982 வந்து நபார்டு வந்துருச்சு. விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து நபார்டு வங்கி ரொம்ப குறைச்ச வட்டியில் ரிசர்வ் பேங்க் கடன் கொடுக்குது. அந்த சட்டம் இன்னைக்கு ரொம்ப பயனுடையதாக இருக்குது. 6% தான் ரிசர்வ் பேங்க் கொடுக்குது. 2 விதமான வட்டியை ரிசர்வ் பேங்க் கொடுக்குது. 3.5 ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, 6% ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. எல்லாமே அக்ரிகல்ச்சர் வந்து வளர்கிறதுக்கும் நாடு தண்ணீரை விவசாயத்தில் வர்றதுக்கும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயரத்துக்கும் காரணமே இந்த நபார்டு வங்கி தான். நபார்டு வங்கி 1982 தொடங்கப்பட்ட ரிசர்வ் பேங்க் தான் எல்லாமே கண்ட்ரோல். ஒட்டுமொத்த எப்படி நம்ம இதை உடம்பு பூரா கண்ட்ரோல் பண்ணுதோ அந்த மாதிரி மைய வங்கி இந்தியாவில் இருக்கிற அத்தனை செக்டாரையும் கண்ட்ரோல் பண்ணுது. அந்நிய செலாவணியை கையிருப்பு வச்சுக்கிறதுலேருந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறதுலேருந்து கூடுறது குறையிறது ஏற்றுமதி இறக்குமதியிலேருந்து வளர்ச்சியிலேருந்து எல்லாமே இன்னைக்கு மைய வங்கி தான் ஏன் செயல்படுத்திக்கிட்டு இருக்கு.
மேலும் வந்து இப்போ ரிசர்வ் வங்கியோட பணிகள்லாம் எத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா நடந்துகிட்டு இருக்கு?
ரிசர்வ் பேங்கோட பணிகள் வந்து 1 ரூபாய் நோட்டை மட்டும் நம்ம நிதியமைச்சகம் அச்சிடப்படுதியா, மற்ற அனைத்து பண பரிவர்த்தனையுமே ரிசர்வ் பேங்க் தான் செய்யுது. பணத்தோட மதிப்பை வச்சுக்கிட்டு ரிசர்வ் பேங்க் எப்படி செய்யுதுன்னா, தங்கத்தோட மதிப்பை ரிசர்வாக வச்சுக்கிட்டு பணத்தை வந்து அச்சிட்டு கொடுக்குது. பணத்தை அச்சிட்டு கொடுக்கறதுல 2 டைப் இருக்கு. அதாவது ஒன்று வந்து இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்தபடி கடன் கொடுக்கறதுக்கு தகுந்தபடி பத்திரமாவோ கரன்சியாவோ ரிசர்வ் பேங்க் கொடுக்குது நமக்கு. எப்படின்னா இப்போ கரன்சியாக கொடுக்குறப்ப வந்து நம்ம அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் நேரடியாகவே ரிசர்வ் பேங்க் கொடுக்குது. அப்போ எல்லாமே ரிசர்வ் பேங்க் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோலில் இருந்து அதுலேருந்து தான் அது பண பரிவர்த்தனை பண்ணுது. அது அந்த செயல்பாடு எப்படின்னா, இன்னைக்கு நிறையா இருக்கிற கடன் சுமைகள் அது வந்து வட்டி விகிதத்தை எதுக்கு குறைக்கலாம், எந்த செக்டரை வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைச்சா வந்து இன்க்ரீஸ் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் எங்கே கிரியேட் ஆகும், எந்த செக்டாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே ரிசர்வ் பேங்க் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ரிசர்வ் பேங்கோட முக்கியமான பணி என்னன்னு கேட்டா, இன்னைக்கு ஏற்ற இறக்கங்களை இந்தியா பூரா, சிக்கிம்ல மட்டும்தான் ரிசர்வ் பேங்கோட நாம்ஸ் கொஞ்சம் மாறுது. இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஸ்டேட்டுமே ஒரே மாதிரி, காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்குமே ஒரே மெத்தடாலஜி தான் நம்ம இருக்கோம். 7 பிரான்ச்சஸ் இருக்கு ரிசர்வ் பேங்க் இந்தியாவில், இன்க்ளூடிங் சென்னை. 22 ரீஜனல் ஆபீசர் ரிசர்வ் பேங்க் இருக்கு. கம்ப்ளீட் பேங்கோட கண்டிஷன், கம்ப்ளீட் நாட்டினுடைய வளர்ச்சி தேவையான அனைத்து செயல்பாடையுமே ரிசர்வ் பேங்க் தான் கண்ணுது. ஒவ்வொரு செயல்பாடுமே, இப்போ தொழில் முனைவோர்னா அதுக்குள்ள வங்கி, சுய உதவிக்குழுனா அதுக்குள்ள தனி ஸ்கீமு, அப்போ ஒரு ஃபாரின் போகணும் படிக்க போகணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு வங்கி கடன், தொழில் முனைவோர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அது மாதிரி ஆண்டர்பிரனோரி டெவலப்மெண்ட்டுக்கு தனி செக்ஷன், இப்படி எல்லாமே வந்து பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோலில் இருக்கிற பேங்க் கொடுக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மினிமம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. அது ரெண்டு விதமான பேங்க் இருக்குது, கமர்ஷியல் பேங்க், செட்யூல் பேங்க் இருக்குது. ப்ரைவேட் பேங்க் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட இருக்குது, ஏன்னா ரிசர்வ் பேங்க் கொடுக்கையிலே கமர்ஷியல் பேங்க்கு நம்ம நேஷனலிஸ்ட் பேங்க் கொடுக்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்று, சாதாரணமாக இருக்கிற ப்ரைவேட் பேங்க் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்று. அதனால் அந்த பொது வங்கியும் அரசு வங்கிக்கு உள்ள வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. எப்போவுமே மக்கள் அதிகமாக விரும்புகிறது தேசியமயமாக்கப்பட்ட வங்கி தான், அதனுடைய சர்வீஸ் வந்து மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு நாடு இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே வங்கிகள் தான். இந்த அந்த நாள் வந்து அந்த மைய வங்கியினுடைய தொடக்க நாள் என்றால் கூட அந்த வங்கி தொடங்கினதுனால தான் அந்த இந்த வளர்ச்சியை நாம் எட்ட முடிஞ்சுது. ஒரு நீண்ட பார்வை, ஒரு தொலைநோக்கு சிந்தனை, இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த நம்ம தலைவர்கள்ட்டெல்லாம் இருந்ததுனால தான் மிக சாதுரியமாக இதை வந்து தொடங்கி படிப்படியாக இதை வளர்த்து படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு அந்த மத்திய அரசினுடைய ஸ்கீம் வந்து வேகமாக போகுது. பணமில்லா பரிவர்த்தனை இந்த அளவுக்கு வளர்ந்ததுன்னா அன்றைய போட்டு அடித்தளம் தான், இந்தியாவில் போட்டு அடித்தளம் தான். அதனால தான் உலகத்திலேயே 2வது இடத்துல நம்ம பணமில்லா பரிவர்த்தனையில் இருக்கோம். நம்மளோட ரொம்ப வளர்ந்த நாடு, பெரிய பொருளாதார நாடுன்னு சொல்கிறதுலலாம் கூட இன்னும் நம்ம அளவுக்கு டெவலப் ஆகலை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம டெவலப் பண்ணிட்டோம். வங்கியோட செயல்பாடுல மைய வங்கியோட செயல்பாடு மிக சாதுரியமானது. இதுல என்ன பெரிய சந்தோஷம்னா, 19 மெம்பர் இருக்காங்க ரிசர்வ் பேங்க்ல, ஒரு ஆளுநர், 4 துணை ஆளுநர், 8 மெம்பர், ஒரு 5 பேர் அப்பாயிண்டடு, இவங்க எல்லாம் சேர்ந்து 19 மெம்பர்ஸ் டோட்டலா இருக்காங்க. யாரும் இண்டிபெண்டா எதுவுமே டிசிஷன் எடுத்துட முடியாது. எல்லாருமே கேட்டு டிசிஷனை ரொம்ப யோசனை பண்ணி தான் எடுக்க முடியும். அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு முடிவை தன்னிச்சையை எடுத்துட முடியாது. அந்த அளவுக்கு இந்த மெத்தடாலஜி அப்போவே வகுத்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவ் இருக்குது, ரீஜனல் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்குது, அதே மாதிரி ஒரு ஆளுநர் இருக்கிறாரு. அப்படி ஒரு அமைப்பு, இந்த செட்டிங் வந்து பேங்கிங் செக்டரில் மிக உயரிய அது இன்னைக்கு ஒரு இந்தியாவினுடைய வளர்ச்சியில் மிக மிக அற்புதமான பணியை ஆற்றிட்டு இருக்குது. ரிசர்வ் வங்கின்னா அது மிக அதிகா.
இப்போ ரிசர்வ் வங்கி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ரிசர்வ் வங்கி வகையில் பண பரிவர்த்தனைக்கான வகைகளில் எங்கெல்லாம் வந்து தயாரிக்கப்படிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது சார்?
பண பரிவர்த்தனை வந்து பணம் அச்சிடுறது வந்து மும்பையில், கல்கத்தாவில் இருக்கு. அவங்க எல்லாருமே வந்து அந்த பண பரிவர்த்தனை வந்து இது பண்ணுறது வந்து அந்த இதை வச்சு நம்ம கரெக்டாக பண்ணிடுறோம். இந்த பண பரிவர்த்தனை அச்சடிக்கிறது மட்டும் அவங்க நோக்கம் இல்லை, இருக்கிற ஃப்ளெக்சுவேஷன் சொல்லுவாங்க, ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்தாற் போல வந்து அவங்க பண்ணுவாங்க. ஃபுல்லாக கான்ஃபிடென்ஷியல். இந்தியாவில் இது வரைக்கும் எளிமையாக யாரும் பின்பற்ற முடியாத மெத்ராலஜி அவங்க வச்சுருக்காங்க. மிக சாதுரியமாக இந்த கரன்சி நோட்டு 1-2 தவறு நடக்கலாம். பரந்த உலகத்தில் 140 கோடி இருக்கிற இந்தியாவில் 1-2 தவறு இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் கரன்சியை வந்து மிக அழகாக கொண்டு வராங்க. ரேட் ஆஃப் இதில் வந்து எல்லாமே கண்ட்ரோலில் கொண்டு வந்து எந்த அளவுக்கு கடன் பத்திரம் கொடுக்கணும், எந்த அளவுக்கு கரன்சியை பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக கொண்டு வராங்க. அந்த கான்ஃபிடென்ஸில் அந்த ரகசியமான அந்த நோட் அச்சிடப்படுறது, நோட்டோட நம்பர் கொடுக்கறது, நோட்டோட சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுறது, எல்லாமே இந்தியாவில் இருக்கிற அந்த மெத்தடாலஜிக்கு தான் நம்ம தலை வணங்கணும். ஸ்டாண்டிங் இன் சலீட், ஏன்னா அந்த ஆரம்பத்துலேருந்து வந்து அந்த ட்ரெடிஷ்னல் தான் அதுக்கு எல்லாமே காரணம். எந்த தொய்வும் இல்லாமல் இருக்கு. எனக்கு ரொம்ப மனநிறைவான செய்தி ஒன்று, புதுகை எப்பம் நேயர்களுக்கு வந்து நான் சொல்லக்கூட ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, உலகமே பொருளாதாரத்தில் சிக்காச்சு, ஆனால் இந்தியா சிக்காகலை. என்ன காரணம்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா துறையிலையும் பண்ணியிருந்தோம். எப்பயுமே கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எல்லாத்துலேயும் பணத்தை போட்டால் ஏதாவது ஒன்று போனாலும் ஒன்று கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா துறையிலையுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்ததுனால எளிமையை நம்ம அந்த சூழல்லேருந்து வெளியே வந்தோம். மிக புகழ் வாய்ந்த அமெரிக்காவே கிராக் ஆச்சு. அதில் வந்து ஒரே துறை, அது அமெரிக்காவோட பொருளாதாரம்னா குதிரை ரேஸ் மாதிரி தான், வேகமாக ஓடனா அதுக்கே எல்லாருமே பணத்தை கட்டிடுவாங்க. இந்தியா அப்படி இல்லை, அதுக்கெல்லாமே இந்த ட்ரெடிஷ்னலாக இந்த ஃபாலோ அப் இந்த மெத்தடாலஜி இந்த பேங்கிங் சிஸ்டம் இன்னைக்கு இருக்கிற இந்த அருமையான அமைப்பு முறைகள் தான் இன்னைக்கு நம்மளை அருமையாக வழி நடத்துனுச்சு. அதனால தான் நம்ம பொருளாதாரம் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணமே பிரதானது இந்த வங்கி தான், இந்த வங்கியினுடைய செயல்பாடு தான். இன்னைக்கு வந்து இருக்கிற இந்தியா பூரா இன்னைக்கு வங்கி இல்லாத ஊரே கிடையாது. சாதாரண குக்கிராமத்தில் கூட வங்கி இருக்கு. எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்து வந்துருச்சு, கண்ட்ரோலும் வந்து மிக எளிமையாக வந்துருச்சு. இன்னைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்பத்தை ஃபுல்லாக வங்கிகள் அப்சர்வ் பண்ணிடுச்சு, மிக வேகமாகவும் விரைவாகவும் வந்துருச்சு. ஆனால் இவைகள் தொடர்ந்து இந்த பணிகளை வந்து இன்னும் மேலே இருக்கிற சின்ன சின்ன டிராபேக் எல்லாம் களைஞ்சி இன்னும் வேகமாக அதை கொண்டு வரணும், அதான் நம்மளுடைய நோக்கையா.
இப்போ அந்த பணமில்லா பரிவர்த்தனை அப்படிங்கிற வகையில் கொண்டு வந்ததுனால இப்போ ரிசர்வ் வங்கிக்கான பணிகள் வந்து எந்த அளவுக்கு ஒரு மாற்றங்களை உருவாக்கியிருக்கு?
அருமையான கொஸ்டினியா. ரிசர்வ் வங்கிக்கு வந்து பணமில்லா பரிவர்த்தனை வந்து டெய்லி அதை வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக போச்சுங்கய்யா, ரொம்ப சிறப்பாக போயிடுச்சு. இன்னைக்கு யார் எவ்வளோ டிரான்சாக்ஷன் எங்கே யார் பண்ணுறா, சரியாக நடக்குதா தவறாக நடக்குதா அப்படிங்கிற எல்லாமே மிக எளிமையாக ரிசர்வ் வங்கி ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு அருமையான சாத்தியம் அங்கே கிடச்சிருச்சு. வேகமான வளர்ச்சி, விரைவான வளர்ச்சி. இன்னைக்கு ஒரு கையளவு தண்ணி எடுத்தால் ஒரு சொட்டு தான் கடைசியாக போகுங்கிறதுக்கு நிறைய பழமொழி இருக்கும். ட்ராப்ஸ் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து லீக்கேஜஸ் சொல்லுவாங்க அதில் ஆங்கிலத்தில், அந்த லீக்கேஜஸே இல்லாமல் நேராக பெனிஃபிஷரிஸ்க்கு இந்த பணமில்லா பரிவர்த்தனை போகுது. எல்லா செயலையுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ரிசர்வ் பேங்கினுடைய இந்த பணி வந்து மகத்தான பணி. இந்த பணமில்லா பரிவர்த்தனை வந்து வேகமாக ஸ்பீடப் ஆகுது. ஒரு ஏடிஎம் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஏடிஎம் எந்த ஊரில் வேணாலும் நம்ம போய் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பணமில்லா பரிவர்த்தனையோட நேயர்களுக்கு கூடுதல் தகவல், இந்தியாவில் எங்கே கரன்சியை நம்ம போட்டாலும் நம்ம பணம் கிடைக்குதுங்கிறோம்ல, அதே மாதிரி ஃபாரின்லையும் நம்ம இந்தியாவோட வேல்யூவை எங்கே நம்ம எடு வேணாலும் எடுக்க முடியும். இன்னைக்கு இந்த டிஜிட்டல் மெத்தடில் அந்த ரேட் ஆஃப் இது வந்து ஒவ்வொரு நாளைக்கு பண மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அவ்வளோ வேகமாக ரிசர்வ் பேங்க் நமக்கு வச்சுருக்கு. அதனால் உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் இந்தியாவில் இருக்கிற இந்தியர்கள் வந்து அந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், பணத்தை டிரான்ஸ்ஃபர் எடுத்துக்கலாம். ஃபாரினில் இருக்கிறவங்க அதுக்கு மேலே உண்டின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் யாராவது வர்றவங்கள்ட்ட கொடுத்து விடணும்னு சொல்லுவாங்க. இப்படி பல மெத்தடாலஜி இருந்தது பணத்தை பரிவர்த்தனை பண்ணுறதுக்கு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, பணமில்லா பரிவர்த்தனால சிங்கப்பூரில் இருக்கிறவங்களோ லண்டன்ல இருக்கிறவங்களோ அமெரிக்காவில் இருக்கிறவங்களோ போடுற பணம் ஒரு நொடியில நமக்கு வந்துருது. எல்லா வகையிலையும் ஃபாஸ்ட், ரொம்ப ஃபாஸ்டாகவும் விரைவாகவும் இது நமக்கு செயல்படுறதுக்கான வார்த்தை இருக்கு. ஆனால் ஒரு சின்ன டிராபேக் இருக்கு, அதையும் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணணும். சின்ன குக்கிராமங்களை இன்னும் அது ரீச் ஆகலை. இந்த மொபைல் பேங்கிங் வந்த பிறகு கொஞ்சம் நல்ல பாப்புலராக போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய பேர் 140 கோடியில் இன்னும் கூட 80% ரூரல் பீப்புள் தான் நம்ம இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் வேகமாக அவேர்னஸ் வந்துட்டே இருக்கு. அவங்களுக்கு விரைவாக நம்ம அதை போகணும், அதுக்கான கூடுதல் இதையும் நம்ம பண்ணணும். இந்த டிஜிட்டலில் 1-2 டிராபேக் இருக்கே தவிர அட்வான்டேஜ் தான் அதிகமாக இருக்கியா, மனநிறைவாகவும் இருக்கியாது.
பணமில்லா பரிவர்த்தனை அப்படிங்கிற வகையில் செயல்பாடுகள் வந்து விரைவாக கிடைக்கிறத, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இப்போ பணம் அச்சிட்டு அதை வந்து வெளியிடுறதுக்கான செலவினங்களும் வந்து மிக இப்போ குறைக்கக்கூடிய ஒரு தகவலாகவும் இருக்கு இல்லையா?
ஆமாம், அதுக்கான கூடுதல் பணிப்பளவு குறையுது. அடிச்சுக்கிட்டே பணம் நிறைய அடிச்சுட்டே இருக்கிறது வந்து குறையுது. லிமிட்டடாக வந்து அது பண்ணாலே போதுமான அளவுக்கு நமக்கு வருது. இன்றைக்கு வளர்ந்து வர இந்தியாவில் வளர்ந்து வர சூழ்நிலைக்கு தேவையை சமாளிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இது அமைஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம இருக்க எல்லாமே கரன்சியில் டிரான்ஸ்ஃபர் பண்ணையில் நிறைய நடைமுறை சிரமங்கள் இருக்குது. அதனால் வந்து அது வந்து அரசு, மத்திய அரசுக்கு, ரிசர்வ் பேங்க்கு நிறைய செலவுகள் குறையிறதுக்கு நிறைய இதுக்கான கூடுதல் இது இதுக்கு பலு இருக்குது. அருமையாக வந்து குறைஞ்சிட்டே வரும். கூடுதல் இருக்க இருக்க நமக்கு வந்து அதான் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகுது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகுது. இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான பரிவர்த்தனைகளை இன்னும் இன்னும் உயரமாக கொண்டுகிட்டே போயிட்டுருக்கு. அதுக்கான கூடுதல் எஃபர்ட் நம்ம போட்டுகிட்டே இருக்காங்க. அதை வந்து நம்ம பாராட்ட வேண்டிய பல அம்சங்கள் இதில் இருக்குது. வந்து இன்னமும் அதுக்கான இது வந்துட்டுருக்கு. மத்திய அரசுக்கும் சரி ரிசர்வ் பேங்க்கும் சரி சுமைகள் குறையும், இதனால் நிச்சயமாக குறையும். ஆனால் ஃபாலோ அப் ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருக்காங்க. இதில் வந்து எல்லாமே டிரான்சாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு, இதை விட அவங்க மன நிறைவான விஷயம் இன்கம் டேக்ஸ் இவ்வளோ பேர் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு பெருமையாக பேசுது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டேட்டா. அதுக்கு காரணமே இந்த டிஜிட்டல் இந்தியா தான் காரணம். இந்த பணமில்லா பரிவர்த்தனை தான் அந்த காரணம். ஏன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும் பணம் வச்சுட்டு அங்கே இங்கேயும் மாற்ற முடியாது. எல்லாமே ஆன்லைன்லேயும் பேங்கிங் சிஸ்டத்தில் உள்ள வெளியே வருது. அப்போ எவ்வளவு பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது என்ன ஆகுதுங்கிற எல்லாத்தையுமே மிக எளிமைப்படுத்துது. அதனால அரசுக்கு கூடுதல் வருமான வரியும் கிடைக்குது. இதனால
இப்போ ரிசர்வ் வங்கி அதோட பணிகள்லாம் என்ன, அதோட சிறப்புகள் என்ன, அதே நேரத்தில் எந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜிகள் மாற மாற அதோட முன்னேற்றங்களும் எந்த அளவுக்கு வந்து முன் வந்து எவ்வளோ சிறப்பான வகையில் செயல்படுறாங்க அப்படிங்கிறது இன்றைய தினம் ரிசர்வ் வங்கியோட தினமாக உள்ள காலகட்டத்தில் இதை பற்றி பல தகவல்களையும் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் விதமாக எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
இன்றைக்கு 90வது ஆண்டு தொட்டிருக்கிற இந்த ரிசர்வ் வங்கியோட தினம், புதுகை பண்பலை நேயர்களை இதுவரைக்கும் என்னுடைய செய்திகளை கேட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, மன நிறைவு. இன்னைக்கு வளர்ந்து வர இந்தியாவை பத்தி சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால இந்திய தினம் வந்து நமக்கு வந்து மிகவும் முக்கியமான ஒரு நாள். இன்றைக்கு நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு இதையுமே வந்து பணம் இல்லாத பொருள் இல்லாத உலக இல்லைங்கிற மாதிரி பணம் வந்து அவருடைய முக்கியத்துவம். எல்லாத்துக்குமே நமக்கு பணம் தேவைப்படுது. அந்த பண பரிவர்த்தனை எவ்வளவு எளிமையாக்கப்பட்டிருக்கு, அந்த கடந்த கால வரலாறையும் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு கால வரலாறையும் சொல்றதுக்கான அருமையான எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. உங்களோட பேசுறதுக்கான ஒரு அருமையான இந்த சந்தர்ப்பம் கிடைச்சது. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி, புதுகை எஃப்எம்க்கு என்னுடைய நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி சார்.
நேயர்களே, இதுவரை தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி ஏவிவிஎம் ஸ்ரீ புஷ்பம் கல்லூரியின் பொருளாதாரத்துறை ஓய்வு பெற்ற பேராசிரியர் முனைவர் ஆர் பழனிவேலு அவர்கள் இந்திய ரிசர்வ் வங்கியின் துவக்கம், நிர்வாகம், சேவைகள் குறித்து பல தகவல்களை வழங்கினார். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.